நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் ஆஸ்திரேலிய செய்திகள். வாசிப்பவர் ரைசல். நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் சீனா நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரான ஜெனரல் வெய் ஃபெங்கை நேரடியாக சந்தித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆஸ்திரேலிய சீன உறவு கடந்த 2 ஆண்டுகளாக சுமூகமாக இல்லை என்ற பின்னணியில் இரு நாடுகளின் அமைச்சர்களும் கடந்த 2 ஆண்டுகளில் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவே முதன்முறையாகும். சீனா ஆஸ்திரேலியாவின் பல பொருட்களுக்கு மறைமுக தடை விதித்திருக்கும் நிலையில் அமைச்சர் மால்ஸும் ஃபெங்கும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கும் ஷங்கிரிலா பாதுகாப்பு மாநாட்டின் போது தனியே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆஸ்திரேலிய விமானப்படை விமானிகளை அச்சுறுத்தும் வகையில் சீனாவின் போர் விமானங்கள் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம், தென் சீன கடலில் சீனா மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வதாக கூறப்படும் அம்சம் என்ற பின்னணியில் இரு அமைச்சர்களின் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. முன்னதாக இந்த சந்திப்பு குறித்து ஸ்கை நியூஸிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர் மால்ஸ், ஆஸ்திரேலியா சீனாவுடன் நல்லுறவை பேண விரும்பும் அதே வேளையில் தனது உரிமையை ஒருபோதும் விட்டுத்தராது என்றும் குறிப்பிட்டார்.
It was an opportunity to have a very frank and full exchange in which I raised a number of issues of concern to Australia, including the incident involving Australia's PA aircraft on the 26th of May, and Australia's abiding interest in the Pacific and our concern to ensure that the countries of the Pacific are not put in a position of increased militarization.
NDIS எனப்படும் மாற்றுத் திறனாளிகளுக்கான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் தேவையான உதவி கிடைக்காதவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்களை அணுகுவதும் அதனை எதிர்கொள்ள NDIS-ம் வழக்கறிஞர்களை நியமிப்பதும் ஏற்க முடியாத ஒன்று என்று NDIS திட்டத்திற்கான அமைச்சர் பில் ஷார்டன் கூறினார். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே NDIS பயனாளிகளின் வழக்குகளை எதிர்கொள்ள NDIS நிறுவனம் $40 மில்லியன் செலவிட்டுள்ளது என்றும், இப்படியான அரசின் போக்கு உடனடி நிறுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஷார்டன் ABC-யிடம் கூறினார்.
I think people will be appalled to know that whilst the NDIS is making decisions it has to, some people won't be happy. What we're seeing is top end of town law firms being charged a lot of money to basically drag out cases so that people give up on their claims. That's not the way an empathetic scheme should be run.
குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் பிலோயிலா நகருக்கு வெள்ளிக்கிழமை திரும்பிய பிரியா நடேஸ் குடும்பத்தில் அவர்களின் இளைய மகள் தரணிகா தனது 5வது பிறந்த நாளை இன்று காலை பிலோயிலா நகரின் பூங்காவில் கொண்டாடினார். பிலோயிலா நகர மக்கள் மற்றும் இந்த குடும்பத்தின் ஆதரவாளர்கள் மத்தியில் தரணிகா முதன்முதலாக தனது பிறந்த நாளை சமூகத்தில் கொண்டாடியுள்ளார். இதற்கு முந்தைய 4 பிறந்த நாட்களையும் தரணிகா தடுப்பில் டிடென்ஷனிலேயே கொண்டாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த விரிவான நிகழ்ச்சியை நேயர்கள் இன்று பார்வைகள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். முன்னதாக பிரியா நடேஸ் குடும்பம் நிரந்தரமாக வாழ அரசு விசா வழங்குமா என்ற கேள்விக்கு பிரதமர் ஆந்தனி அல்பனீசி நேற்று பதில் அளித்தார். தற்போது சமூகத்தில் வாழ அவர்களுக்கு விசா வழங்கப்பட்டுள்ளது என்றும், நிரந்தர விசாவுக்கு அவர்கள் விண்ணப்பிக்கும் போது அதற்கு அரசிடமிருந்து தடை ஏதும் இருக்காது என்றும் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி குறிப்பிட்டார்.
The only way that it could happen is for the way that it has the visa being issued, and then that application will go through, but I see no impediment to that occurring.
நாட்டில் ஃப்ளூ எனப்படும் காய்ச்சல் மிக வேகமாக பரவி வருவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த மே மாதத்தில் மட்டுமே சுமார் 66,000 பேருக்கு ஃப்ளூ காய்ச்சல் கண்டுள்ளது. இது 2019ஆம் ஆண்டு மே மாத எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் 1 மடங்கு அதிகமாகும். இதற்கிடையில் கோவிட் தொற்று எதிர்பார்த்த அளவு தற்போது அதிகரிக்கவில்லை என்று புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக நேற்று நாட்டில் சுமார் 21,000 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தொற்று கண்டு 24 பேர் நேற்று உயிரிழந்தார்கள். வெள்ளிக்கிழமை கோவிட் தொற்றுக்கு 70 பேர் பலியான நிலையில் நேற்று உயிரிழந்த மக்களின் எண்ணிக்கையும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் குறைவாகும். தற்போது கோவிட் கண்ட நிலையில் நாடு முழுவதும் சுமார் 220,000 பேர் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டஸ்மேனியாவில் வீசும் புயல் காரணமாக ஒரு பெண் உயிரிழந்தார். மரம் முறிந்து விழுந்ததில் இந்த பெண் பலியானதாக கூறப்படுகிறது. சுமார் 220 பேர் தொலைபேசி வழியாக உதவி கோரியுள்ளார்கள் என்றும், அனைத்து உதவி கோரிக்கைகளையும் தாம் பரிசீலனை செய்து உதவி வருகின்றோம் என்றும், உயர்காற்று வீசும் காலநிலை தொடரும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் டஸ்மேனிய மாநிலத்தின் அவசர கால சேவையின் தற்காலிக இயக்குனர் லியோன் ஸ்மித் கூறினார்.
Our crews are still operating out around the state. We've got about 50 outstanding jobs at this point in time. Usually during events such as this, during the night, people that don't venture out, and it's good the Tasmanians heeded the warning not to venture out during this event last night. We did see those appropriate behaviours from the vast majority of people within the state.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 250 இலங்கை ரூபாய் 31 சதங்கள், 55 இந்திய ரூபாய் 8 காசுகள், 98 சிங்கப்பூர் சதங்கள், 3.10 மலேசிய ரிங்கிட். இனி நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மழைநாள் 19 செல்சியஸ், அடலைடு மேகமூட்டம் காணப்படும் 16 செல்சியஸ், மெல்பர்ன் மழைநாள் 13 செல்சியஸ், ஹோபார்ட் மேகமூட்டம் காணப்படும் 12 செல்சியஸ், கேன்பரா மேகமூட்டம் காணப்படும் 10 செல்சியஸ், சிட்னி மேகமூட்டம் காணப்படும் 16 செல்சியஸ், பிரிஸ்பெயின் மேகமூட்டமாக இருக்கும் 21 செல்சியஸ், டார்வின் வெயில் நாள் 33 செல்சியஸ். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய ஆஸ்திரேலிய செய்திகள் நிறைவு வருகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.